இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு கிறிஸ்துவின் மனவாட்டி சபையின் 7 அடையாளம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையில் சிந்திப்போம். 7 அடையாளம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பாக பின்மாறி மலையாகிய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது முன்மாறி மலையாகிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து கடைசி நாட்களிலே பின்மாறி மலையாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். எபேசியர் 1:13 எபேசியர் 1:13 பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலம் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். அப்படியாக நாம் வேதத்தில் பார்க்கும்போது 7 அல்லது 8 அடையாளங்கள் மூலம் மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே தேவன் இந்த அடையாளங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் 7 அடையாளம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற அடையாளம். அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த பரிசுத்தாவி நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்துவின் மனவாட்டி சபைக்கு பின்மாறி மலையாகிய அபிஷேகத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதனால் பரிசுத்தாவினா இன்றைக்கி எல்லோரும் நினைக்கிற மாதிரி அந்நிய பாஷை பேசிட்டா பரிசுத்தாவி நினச்சிக்கிறாங்க. இல்லை, பரிசுத்தாவி வந்து எருசலேமில் காத்திருந்தா தான் பரிசுத்தாவி கிடைக்கும். எருசலேமில் காத்திருக்காம வேற எங்கேயாவது காத்திருந்தா இந்த அந்நிய பாஷை தான் கிடைக்கும். 2 கொரிந்தியர் 1:22 ஆண்டவர் நம்மளை முத்திரை போட்டு நம்முடைய இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆவியில மறுபடியும் பறக்கணும்னா முதலாவது ஜலத்துல மறுபடியும் பறந்துருக்கணும். அப்பதான் ஆவியில ரெண்டாவது பறக்க முடியும். ஜலத்துல மறுபடியும் பறக்கிறதுனா தண்ணீர் மூங்கி ஞானசானம் எடுத்தாச்சுன்னா அது ஜலத்தில் பிறந்ததாக அர்த்தம் இல்லை. அவன் தேவனுடைய ஞானத்திலே மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அப்போதான் அவன் பரிசுத்தாவியிலே மறுபடியும் பிறக்க முடியும். அப்படி பிறந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த பரிசுத்தாவியை கொடுத்து அதன் மூலம் தேவன் அந்த மனிதனை முத்திரை போடுகிறார். எதுக்கு முத்திரை போடுகிறன்னா இவர்கள் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு முன்னேறினவர்கள், இவர்கள் என்னுடைய பாத்திரமாய் இருக்கிறார்கள், இவர்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அதற்கு அடையாளமாக பரிசுத்தாவியை கொடுத்து ஆண்டவர் முத்திரை போட்டு அந்த அடையாளத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:4-5 போதும். முதலாவது ஞானஸ்தானம், பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் படுக்கணும்னா அவன் முதலாவது ஜலத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அப்படின்னா தேவனுடைய அறிவினாலே அவன் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி தேவனுடைய அறிவினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் காண முடியும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கண்டவர்கள் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அல்லது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக யோவானால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள், சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவியினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் எருசலேமில் போய் காத்திருக்கணும். அப்போ எல்லாரும் நினச்சிப்பாங்க, இங்கேருந்து எல்லாரும் எருசலேமுக்கு போக முடியுமா அப்படின்னா, ஆவிக்குரிய எருசலேம், எருசலேம் அப்படின்னா எருசலேம்னா தேவனுடைய வார்த்தை, எருசலேமில் பெத்லகேம்னா பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு, எருசலேம் அப்படின்னா தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, சியோன் அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்கள். அப்படி தேவனுடைய வார்த்தைகளிலே காத்திருக்கும் பொழுது பிதாவின் வாக்குத்தத்தமான பரிசுத்தாவி நம்மளுக்கு கொடுக்கப்படும். அப்போஸ்தலர் 1:8 போதும். பரிசுத்தாவி வந்தோடனே முதலாவது பரிசுத்தாவியில் பலன் அடைந்து, முதலாவது எங்கே சாட்சியாக இருக்குன்னா எருசலேம், எருசலேம்னா தேவனுடைய வார்த்தைகளில் சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை பரிசுத்தாவி மூலம் தேவன் உணர்த்தப்படுகிற வார்த்தைகளை பேசி தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்னேற வேண்டும். தேவ ஆவியானவர் தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய வசனங்களை இணைத்திருக்கிறார். அப்படி தேவனுடைய ஆவியினால் இணைக்கப்பட்ட வசனங்களை கண்டுபிடித்து அதை பேசி அதை பின்பற்ற வேண்டும். அதான் எருசலேமில் முதலாவது நீங்கள் சாட்சியாயிருங்கள் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நற்கிரியல் செய்ய வேண்டும், அதான் எருசலேமில் சாட்சியாயிருங்கள். ரெண்டாவது யூதயா, யூதயான்னு சொன்னால் தேவனுடைய ஆசரிப்பு முறைகள், அதிலே சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள் இருக்குது, ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறை இருக்குது. இப்படி ஆண்டவர் மோசேக்கு பிரமாணங்களை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றாமல் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிற ஆசரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படி ஆண்டவர் மோசேக்கு எழுதி கொடுத்தார். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு 12 கோத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது, 12 கோத்திரங்கள் வந்தாங்க, அந்த கானானில் பிரவேசித்தாங்க, வனாந்தரத்தில் வந்தாங்க, கானானில் பிரவேசித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த 12 கோத்திரங்களுக்குள்ளே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் முறுமுறுத்து இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கற்பனைகளை விட்டு ஜாதிகளோடு கலந்து தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை விட்டு விட்டார்கள், அல்லது தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை கலப்படம் செய்து தாங்களே ஒரு ஆசரிப்பு முறைகளை உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் யூதா கோத்திரம் மட்டும் மோசே எழுதி கொடுத்த தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை பிடிவாதமாக இருந்தார்கள். அதை நாம் ரூத்துடைய புஸ்தகத்தில் பார்க்கலாம், எஸ்தருடைய புஸ்தகத்தில் பார்க்கலாம். அந்த யூத ஜனங்கள் தனியாக வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஜாதிகளோடு கலவாமல் தனியாக இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் அந்த யூதர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியாக இருந்தார்கள். அப்படி 12 கோத்திரம் வந்து எருசலேமில் இருந்தது, 12 கோத்திரம் இஸ்ரவேல் நாடு. இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அந்த 12 கோத்திரங்கள் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது 3 ஊராக பிரிஞ்சிருச்சு. தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிறவர்கள் யூதய ஜனங்கள், அப்புறம் கலிலேய ஜனங்கள். யூதய ஜனங்கள்னால் சிறையிருப்புக்கு போகாமல் எருசலேம்லேயே இருந்தவங்க, கலிலேய ஜனங்கள்னால் சிறையிருப்புக்கு போய் திரும்ப வந்தவர்கள். இவர்கள் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை பிடிவாதமாக நின்றவர்கள். ஆனால் சமரியான்னு சொன்னால் 10 கோத்திரம் அவர்கள் ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி கலப்படம் செய்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு துணையாக சாலமோன் ராஜா என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவனும் ஜாதிகளோட உடன்படிக்கை செய்து ஜாதிகளுடைய இருந்து பெண்களை விவாகம் பண்ணி அந்த எருசலேம் தேவாலயத்தை யூதர்களுக்கு கட்டி கொடுத்தான், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டி கொடுத்தான். கொஞ்ச நாள் ஆகும்போது தேவனுடைய கற்பனையை கைவிட்டு அல்லது ஜாதிகளோடு கலக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார் ஆண்டவர். அந்த சொன்ன வார்த்தையை மீறி ஜாதிகளுடைய கலாச்சாரத்தோடு கலந்து அவர்கள் மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டு ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கலந்து ஆராதிக்கிறதற்காக ஒரு ஆலயத்தையும் சாலமோன் ராஜா கட்டி வைத்தான். ரெண்டு ஆலயம் இருந்தது அன்னைக்கு. ஒன்று எருசலேமில் இருக்கிற ஆலயம், இன்னொன்று சமாரியாவில் இருக்கிற ஆலயம். அந்த ஆலயம் இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்றைக்கும் அந்த ரெண்டு ஆலயம் இருந்து ஆராதனை நடைபெற்று கொண்டு வருகிறது. இது சாலமோன் கட்டினது தான், அதுவும் சாலமோன் கட்டினது தான், இது ஆண்டவர் கொடுத்தது தான், அது ஆண்டவர் கொடுத்ததான்னு சொல்லிட்டு ஜாதிகள் தங்களுடைய மன விருப்பங்களின்படி கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாத்துக்கும் இன்றைக்கு முடிவு வரப்போகுது. முதல்ல பரிசுத்தாவி வரும்போது எருசலேமில் சாட்சியாக இருக்க வேண்டும், யூதேயில் சாட்சியாக இருக்க வேண்டும், அப்பொழுது சமரியாவில் சாட்சியாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் தான் பூமியின் கடைசி வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருங்கன்னு சொல்கிறார். அப்படியாக பரிசுத்தாவி பெற்றவர்கள் இப்படியாக சாட்சியாக இருப்பார்கள். அப்போஸ்தலர் 1:12, அப்போஸ்தலர் 1:12 போதும். எருசலேமில் போய் காத்திருக்கிறதுக்கு எல்லாரும் இங்கிருந்து பிளைட்டை பிடிச்சி எல்லாரும் இன்னைக்கு எருசலேமுக்கு போகிறாங்க. அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எருசலேம் எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்குது. அப்படின்னா ஓய்வு நாள் பிரமாணத்தை கை கொண்டா போதும் அவன் எருசலேமுக்கு வந்து விடுவான். இப்போ எழுத்தின்படி ஓய்வு நாளை கை கொண்டவர்களுக்கு இது ரொம்ப எளிமையான காரியம். எழுத்தின்படி 6000 வருஷம் ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்கள் எருசலேமுக்கு போகிற வழி எதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால் எழுத்தின்படி ஓய்வு நாளை ஆசரித்தவர்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மிக எளிமையாக வந்து விடுவார்கள். அவர்களுக்கு வந்து ரொம்ப வியாக்கியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியாக ஓய்வு நாள் பிரமாணத்தை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை உண்மையாக அப்படியே நம்பி எழுத்தின்படியும் ஆவியின்படியும் எல்லா நிலைமையிலையும் அதை விசுவாசித்து அதை காத்து நடக்கிறவர்களுக்கு எருசலேம் பட்டணம் ரொம்ப பக்கமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு மனுஷனும் இந்த தூரத்தை கடந்து தான் எருசலேமுக்கு வர முடியும். இந்த தூரத்தை கடந்து எருசலேமுக்கு வராமல் அவன் எங்கெங்கே இருக்கிறானோ அங்கேயே காத்திருந்தான்னு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு பரிசுத்தாவி கிடைக்காது, வேறு ஏதாவது ஒரு ஆவி கிடைக்கும். எருசலேமில் காத்திருக்கிறதுக்கு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஒலிவமலையிலிருந்து 1 ஓய்வு நாள் பிரயாண தூரம். அப்போது ஒலிவமலை அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண இடம், பரலோகத்துக்கு ஏறி போன இடம், அப்புறம் தரிசன மலைன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து 1 ஓய்வு நாள். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அந்த ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் இவங்க ஆவியினால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக காத்திருக்கிறார்கள். அப்போ அங்கே போய் எருசலேமில் காத்திருக்க சொல்கிறாரு, இங்கே காத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் அங்கே வந்து பெந்தகோஸ்து என்னும் நாளில் அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் அனுப்பப்படுகிறார், அக்னி மாயமான நாவுகள் அவர்களுக்குள்ளே வருகிறது, அவர்கள் தங்களுக்கு தந்தருளான பாஷைகளை பேசினார்கள். பெந்தகோஸ்து என்று சொல்லும்போது 50வது நாள். எதிலிருந்து 50வது நாள்? பெந்தகோஸ்து பண்டிகை அன்னைக்கு பரிசுத்தாவி அனுப்பப்பட்டது. அது அந்த பேரை வச்சு தான் இன்றைக்கி பெந்தகோஸ்து சபைன்னு சொல்லி இன்றைக்கி நாம் வச்சிட்ருக்கிறோம். பெந்தகோஸ்துன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா 50வது நாள் பரிசுத்தாவி பரலோகத்திலேருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாள். அந்த அடையாளத்தின் பேரில், அந்த பெந்தகோஸ்தின் பண்டிகையின் பேரில் பெந்தகோஸ்து சபை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெந்தகோஸ் சபைகள் உருவாகியிருக்கிறது. எதிலிருந்து 50வது நாள்? ஒன்று. அதுக்கப்புறம் வேறு எதுலேருந்து 50வது நாள்? அப்படின்னா 50வது நாள் வராத, 3வது நாள் தானே உயிர் திறந்தார். அப்போ 50ல் 3 போனால் 40. அது 40 நாள் தானே? அது 40 நாள் தானே, இப்போ 50வது நாள் தான். இப்போ இங்கே கேள்வி, பெந்தகோஸ் பண்டிகைனா 50வது நாள்னு அர்த்தம் பெந்தகோஸ்னாவே. எதுலேருந்து 50வது நாள்? பெந்தகோஸ்காரங்க கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். மற்றவன் கேட்பான் பெந்தகோஸ்னா என்ன அர்த்தங்க அப்படின்னு. அப்போ நம்ம அடிப்படையாக சொல்லணும்ல, நம்ம ஊர் கூடுவாஞ்சேரி, நீ ஏன் கூடுவாஞ்சேரி பேர் வச்சுருக்கான்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? எல்லாரோடும் ஒரே இடத்துக்கு போய் சேரும், வேறு எங்கேயும் குறுக்கு ரோட்டில் போக முடியாது. அதனால் எங்கள் ஊருக்கு பேர் கூடுவாஞ்சேரின்னு வச்சுருக்கிறான். எங்கே போனாலும் குறுக்க எங்கேயும் போக முடியாது, எங்கே போனாலும் மெயின் ரோட்டுக்கு போய் தான் போகணும். அந்த மாதிரி பெந்தகோஸ் நாள்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சிஎஸ்னா அவங்க சொல்லிடுவாங்க, சிஎஸ்னா என்ன அர்த்தம்? ஆ, அதே மாதிரி நார்த் இந்தியாவுக்கும் ஒன்று இருக்குது, கிறிஸ்டியன் நார்த் இந்தியா. சரி, இப்போ பெந்தகோஸ் சபை ஆதாரம், ஃபவுண்டேஷன், பெந்தகோஸ் சபையினுடைய ஃபவுண்டேஷன். இன்றைக்கி பரிசுத்தாவி பேசாமல் அன்னி பாசை பேசிட்டு நாங்கள்லாம் பெந்தகோஸ்காரங்கங்கிறாங்க. அவங்க எருசலேமில் காத்திருக்கல, அவங்க வேற எங்கேயோ காத்திருக்காங்க, ஓய்வு நாளை அனுசரிக்கல. அதனால் ஆண்டவர் வந்து சரி ஆவிக்காக காத்திருக்காங்க, ஏதோ ஒரு ஆவி அனுப்பிடுவோன்ட்டு ஆண்டவர் ஒரு ஆவி அனுப்பிட்டார். அந்த ஆவியை பேசினா யாருக்கும் புரிய மாட்டேங்குது, சாட்சியாகவும் இருக்க முடியல. சாட்சியாக இருக்க முடியாமல் காட்சியாக தான் இருக்காங்க. சரி, எதுலேருந்து 50வது நாள்? சோத்திரம், பெந்தகோஸ்காரங்களுக்கு அடையாளம் நல்லா இதுதான். ஆமாம், ஆ 50வது நாள். ஆனால் பெந்தகோஸ் பண்டிகைனா 50வது நாள். என்ன பெந்தகோஸ் பண்டிகைங்கிறது? யூதர்களுடைய இரண்டாவது பண்டிகை. சரி, முதல் பண்டிகை என்ன? ஆ, முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து என்னைக்கு காட்டி கொடுக்கப்பட்டார்? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். அப்போ பஸ்கா பண்டிகைக்கு யாரை விடுதலை ஆக்கணும்னு சொல்லும்போது எங்களுக்கு பரணபாசை விடுதலை ஆக்கினா போகுது. நாங்கள் இப்போ பைபிள் படித்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்போ காரண காரியத்தோடு நாம் படித்தோம்னா அது நம்ம கரெக்டாக புரியும். ஒரு இந்துவை கேட்டால் அவன் கரெக்டாக அந்த கதையை சொல்லிகிட்டே வருவான். ஆமாம், இங்கே கோர்வையாக இருக்குது இருக்குது. நாம் படிச்சுட்டே வந்தால் கரெக்டாக கோர்வையாக பரிசுத்தாவி இருந்ததுன்னா அது இன்னும் சேர்த்துருக்கோம். பரிசுத்தாவி வந்து 2000 வருஷம் தாண்டி முடிஞ்சிருச்சு. ஆமாம், இன்னும் வரல இன்னைக்கு, ஏன்னா எருசலேமில் காத்திருக்கல, ஓய்வு நாளை அனுசரிக்கல, அதனால் தெரிய மாட்டேங்குது. எழுத்தின்படி வந்து ஓய்வு நாளை அனுசரித்தா இருந்தால் தானே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கோம். சரி, இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அன்னைக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். அந்த நாளிலிருந்து 50வது நாள் பெந்தகோஸ் பண்டிகை. அப்போ பெந்தகோஸ் நாளில் கூடியிருந்த எல்லாருமே, 120 பேர் எல்லாருமே பஸ்கா பண்டிகையை ஆசரித்திருந்தார்கள். அப்போ இன்றைக்கி இருக்கிற பரிசுத்தாவிக்காக நீங்கள் காத்திருக்கிறாங்க, எங்கே எங்கேயோ போய் காத்திருக்கிறாங்க, காதில் வந்து பேசு பேசுங்கிறாங்க. என்ன பேசுறது? அவன் பஸ்கா பண்டிகையை கொண்டாடலை. பஸ்கா பண்டிகையை கொண்டாடினதுக்கு அப்புறம்தான் 50 நாள் கழித்து அவன் பெந்தகோஸ் பண்டிகையை கொண்டாட முடியும். அவங்களுக்கு தான் பரிசுத்தாவி எளிமையாக கிடைக்கும். அப்போ பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாடுறது? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு எகிப்திலேருந்து புறப்பட்டப்போ மோசே சொன்னார், என்னென்ன மாதிரி ஆ அப்படி ஆ எல்லாம் செய்யணும் அப்படின்னாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து, இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அன்னைக்கு பலியானார். அப்போது அந்த பலி வந்து பஸ்கா பலியாகிய இயேசு கிறிஸ்து அதனுடைய பொருளை நிறைவேற்றி விட்டார். அது எப்படி 50 ஓய்வு நாள்? 50 ஓய்வு நாள் எங்கே போகும்? அது எங்கேயோ போயிடும். 50 ஓய்வு நாள் இல்லை, அந்த கணக்கு இல்லை இங்கே. அப்போ இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையினுடைய பொருளை நிறைவேற்றி விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையை ஆசரித்த மாதிரி நாம் எல்லாரும் பஸ்கா பண்டிகையினுடைய அடையாளத்தை நம்முடைய சரீரத்தில் தரித்திருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் நிலைக்காலிலே பூசப்பட்டிருக்க வேண்டும். அப்புறம் அது சாயங்காலம் அடித்து அதை புசிக்க வேண்டும். ஒன்றும் மீதியாக வைக்கக்கூடாது. காலையிலத்துக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டுருந்தோம், பிச்சை எடுக்கிறத ஏற்றுனுட்டார். அப்போ கிறிஸ்து வந்து இன்றைக்கு அவர் மாம்சமாக இருந்து நம்மளுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பாவ பலியாக நம்மளுக்கு முன்மாதிரியாக அதை நிறைவேற்றியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உடைய ரட்சிப்பின் மூலம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து பாவத்தை பலி செலுத்தினது போல நாமும் பாவத்தை பலி செலுத்தி நாம் கிறிஸ்துவாகிய அப்பத்தை புசிக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் புசிக்க வேண்டும். அப்படி புசிக்கும்போது தான் அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை மாம்சமானது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பலியாகி அவர் வந்து பாவத்திலிருந்து விடுதலை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தார். அப்போ அந்த வார்த்தைகளை புசிக்கும்போது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே மாம்சமாக மாறுகிறது. அப்படியாக நாம் கிறிஸ்துவாகிய பஸ்கா பலியை நாம் ஆசரித்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கப்புறம்தான் 50 நாள் கழியும் போது பெந்தகோஸ்து பண்டிகை வருகிறது. 50 நாளுங்கிறது எத்தனை நாள்னா 7 ஓய்வு நாள், 7 7 49 50வது நாள். அப்படி பெந்தகோஸ்து நாள் வருது. அப்படி பெந்தகோஸ்து நாளில் காத்திருக்கும் போது அவர்களுக்கு எளிமையாக பரிசுத்தாவி கிடைக்கிறது. பஸ்கா பண்டிகைனா யூதர்களுடைய பிறந்த நாள், பெந்தகோஸ்து பண்டிகைனா கிறிஸ்தவர்களுடைய பிறந்த நாள். அப்படி யூதன்கிற அடையாளம் அல்லது தேவனுடைய ஜனங்கள்ங்கிற அடையாளம் மோசையின் மூலம் முதற் பேரானவர்கள் அப்படிங்கிற அடையாளம் அந்த பஸ்கா பண்டிகையின் மூலம் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்தாவி அருளப்பட்டதுனால கிறிஸ்தவர்கள்ங்கிற அடையாளம் அன்று முதல் உருவானது. அப்படியாக எருசலேமில் காத்திருந்து ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் தூர போகும்போது எருசலேம் வருது. அங்கு காத்திருக்கும்போது பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு அருளப்படுகிறார். எசேக்கியேல் 20:28 எசேக்கியேல் 20:28 பழையாட்டில் மோசேயின் மூலம் எகிப்திலிருந்து விடுதியான ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் ஆண்டவர் ஒன்று கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம்? அது பிரமாணம், வாக்கு தத்தம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். கானான்குள்ளே உங்களை கொண்டு போவேன், இங்கே பலி செலுத்தக்கூடாது, நீங்கள் கானானில் போய் பலி செலுத்தணும். நான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் அதைய உங்களை கொண்டு போய் உங்களுடைய சொந்த தேசத்தில் நான் சேர்த்துவேன். நான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். அது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தம். புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுத்த வாக்கு தத்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தாவியை கட்டளையிடுவேன். அப்போ அன்னைக்கு கானானை பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த பொழுது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியின் மூலம் அதே கானானுடைய வாக்கு தத்தத்தை திரும்பவும் பூமியில் கொடுக்குறார் அல்லது புதிய ஏற்பாட்டில் கொடுக்குறார். அன்னைக்கு இருக்கிற ஜனங்க பழைய ஏற்பாட்டில் இருந்த ஜனங்க அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு வந்து வரும்போது அநேகர் முறுமுறுத்து பாதியிலே செத்து போயிட்டாங்க. அநேகர் தேவனுக்கு கோபம் உண்டாக்கி செத்து போயிட்டாங்க. இப்படியாக எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஜனங்க போனாங்க, ரெண்டு பேர் புறப்பட்ட ஜனங்க ரெண்டு பேர் போனாங்க, பாக்கி அவங்களுக்கு சந்ததி போச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் எப்படி நடந்தாங்களோ கானான்குள்ளே போய், அல்லது பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கானானுக்குள்ளே எப்படி நடந்தார்களோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் இருக்க ஜனங்களும் பரிசுத்தாவியாகிய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆவிக்குரிய கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. கிறிஸ்தவங்க என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். எப்பவுமே ஜனங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் அப்பப்போ ஆண்டவர் சொல்ல மாட்டார், பல தலைமுறைகளுக்கு முன்னாலேயே சொல்லிடுவார். இப்போ இயேசு பிறக்கிறாருங்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சொல்லலை, இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருங்கிறது எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் சொல்லிட்டார். இன்றைக்கு நடக்க போகிற காரியத்தை இன்றைக்கு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் இன்றைக்கு நடக்க போகிற காரியத்தை எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா தலைமுறைகளை வரவழைக்கிறவர் அவர் தான். அதே மாதிரி இன்னும் இதுக்கப்புறம் நடக்க போகிற தலைமுறைகளுக்கு உண்டான செய்தியும் அதையும் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் சொல்லிட்டார். அப்படியாக இன்றைக்கு வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே பிரவேசித்தவர்கள் அந் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, பிரவேசித்து எங்கெங்கே மேடான இடம் இருக்குதோ, எங்கெங்கே பச்சையான மரம் இருக்குதோ, அங்கெல்லாம் பலி செலுத்தி தேவனுக்கு எரிச்சலை மூட்டி என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் காணிக்கீலை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பானப்பலிகளை வார்த்தார்கள். இப்போ பழைய ஏற்பாட்டு கதை என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த கதை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ புதிய ஏற்பாட்டில் எருசலேமில் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருந்தால் இந்த பரிசுத்தாவியினுடைய துணையோடு இந்த வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இந்த ஜனங்கள் செஞ்ச காரியத்தை ஆண்டவர் எழுத்தின்படி இருக்கிற காரியத்தை அப்படியே எழுதியிருக்கார். அப்போ இந்த எழுத்தின்படி எழுதியிருக்கிற காரியத்தை இன்றைக்கி வாசித்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டினா முடியாது. காரணம், இன்னைக்கு இருக்கிற வாக்குத்தத்தமான பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க எப்படி இதை வாசித்து கண்டுபிடிக்க முடியும்? அதனால் ஆண்டவர் இதுக்கென்று ஆள்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை மொத்தம் தள்ளினாலும் 12 பேர்த்தை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேர் மூலம் புறஜாதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு கிறிஸ்தவர் எல்லாத்தையும் காட்டொழிய மரத்தை வெட்டிட்டாரு, தள்ளிட்டாரு. ஆனாலும் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்து கிறிஸ்தவர்களுக்கும் யூதனுக்கும் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். சோத்ரம். இப்போ இங்கே வருவாங்க. பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தில் பிரவேசித்து உயர்ந்த மேடு, மேடுன்னு என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு அர்த்தம், தண்ணி வருது மேட்டுக்கு போகாது, அதான். ஆனால் அதை வச்சு ஆவிக்குரிய அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்புறம் பச்சையான மரம், அது எப்பவும் பச்சையாக இருக்குது, அது காய மாட்டேங்குது, அதில் பழம் வந்து அந்தந்த சீசனுக்கு வந்துகிட்டே இருக்குது. மேடுன்னு சொன்னால் எல்லா ஜனங்களோட கீழான பகுதியில் இருக்கிறவங்க தண்ணி வந்தால் எல்லாம் சேர்த்துடுறாங்க, எல்லாம் சேதம் அடைஞ்சிடுறாங்க. பணக்காரன் என்ன பண்ணுவான், கீழான இடத்தாக இருந்தாலும் மெத்த கட்டி மேலே மேலே போய் எடுத்துக்குவான். அப்படி இல்லைன்னா மேடான பகுதியை தேர்ந்தெடுத்து அவன் மேட்டில் குடியிருப்பான். எருசலேம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே தான் இருக்குது. இன்றைக்கி எருசலேமுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மலை மேலே தான் இருக்குது. மழை பெஞ்சுன்னு எல்லா தண்ணியும் நாலு பக்கம் ஓடிடும். அப்படின்னா சாதாரண ஜனங்களை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்க தான் மேடுன்னு சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் படிப்பிலையும் அறிவிலையும் பணத்திலையும் மேன்மையானவர்கள், அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்க பணம் வருது, எங்க படிப்பு இருக்குது, எங்க செல்வம் சேருது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு ஓடிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தலைத்த ஒரு விருட்சம் அப்படின்னா நல்லா பச்சையாகவே இருக்குது அந்த மரம், மரம்னா மனுஷ. பச்சை மரம்னா எப்பவுமே தமாஸ் காட்டுறவன், நடிக்கிறவன், பணம் சம்பாதிக்கிறவன், திறமை உள்ளவன், ஃபுட்பால் பிளேயரு, சினிமா நடிகங்க, அவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சையான மரம். எப்பவுமே எல்லா சீசன்லேயும் கனி கொடுக்கும். நம்மளாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் போனஸ் வாங்குவோம். ஆ, டெய்லி போனஸ் தான். இலை பச்சையாக இருக்குது, எப்பவுமே வந்து நிறைய செல்வங்கள் சேர்ந்துருக்குது, அதுதான் பச்சைங்கிறது. அங்கே பார்க்குறாங்களோ அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பலி செலுத்துகிறாங்க, அங்கே காணிக்க செலுத்துகிறாங்க, அங்கே சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி. தூபம்னா என்ன இருக்கும், தூபம் சுகந்த வாசனையான தூபம். தூபம்னா என்ன, ஆ என்ன தூபம், என்ன என்ன சொல்லுங்கள் பாப்பா, தூபம் ஜபம் மட்டும் இல்லை, தூபம் வாயிலிருந்து வர்றது எல்லாமே தூபம் தான். தூபம் போடுறான் பாரு, தூபம் போடுறான் பாருப்பாங்க, வாயிலிருந்து என்ன புகை வந்ததோ அதுதான் தூபம். ஜபம் மட்டும் வராது, எல்லாமே வருது இல்லை. ஆ வச்சிருக்கிறேன், ஆனால் அது எல்லாமே வரும், என்ன போட்டாலும் அந்த வாசனை வெளியே வரும் இல்லை. அங்கே சுகந்த வாசனையான தூபம் அப்படின்னா அந்த இடங்களில் மட்டும் போயிருந்து அங்கே மட்டும் நல்லா சந்தோஷமாக பேசி தூபம் போட்டு ஒரு ஆளை கோல் சொல்கிறான்னா நம்ம என்ன சொல்லுவோம், பாரு தூபம் போடுறான் பாரு, தூபம் போடுறான் பாரு அப்படின்போம். இன்னும் ஒரு சில இடங்களில் அங்கே சோப்பு போடுறான் பாரு, சோப்பு போடுறான் பாரு அப்படின்போம். அது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பாஷை. தூப கலசம் அப்படின்னா இருதயத்திலிருந்து வாய் வரைக்கும் வர்ற இருக்கிறத தூப கலசம். பைபிளில் நிறைய ஆதாரம் இருக்குது. சரி, இங்கே போய் இருந்து வாக்குத்தத்த தேசத்தில் ஆண்டவர் கொண்டு போனார். அந்த வாக்குத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு சொல்லியிருக்கிறார். நீ போன பின்பு நீ நல்லா இருக்கும்போது நீ என்ன பண்ணணும், ஏழையை கைவிடாத, விதவையை கைவிடாத, அடிமையை உபத்திரப்படுத்தாத, அப்புறம் ஆறு நாள் வேலை செய், ஏழாவது நாள் ஓய்வு நாள் ஆசரி, இப்படி பல காரியங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அது எல்லாம் யாரும் கவனிக்கிறதில்ல. நான் படிச்சுட்டேன், நான் சினிமா நடிகன் ஆகிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமாவில் அத்தனை பேரும் பாதிக்கு மேலே கிறிஸ்தவம் தான். அந்த பாட்டெல்லாம் கொண்டு வந்து கிறிஸ்தவ மதத்தில் போட்டு எல்லாத்தையும் குழப்பி அடிச்சிட்டான். ஏன்னா எங்கங்கே மேட்டை கண்டானோ அங்கே போய் அங்கே தூபம் போட்டான். அந்த தூபம் இன்றைக்கி இங்கேயும் வந்துருச்சு. இப்படியாக இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் வாக்குத்தத்த தேசமாகிய கானான்குள்ளே போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுக்கு மகிமை சேர்க்காமல் மனம் போன போக்கிலே போய் அவர்கள் பேசி தேவனை விட்டு அகன்று போனார்கள். எரேமியா ரெண்டாம் அதிகாரம், எரேமியா ரெண்டாம் அதிகாரம் 5-9 வரை. இப்போ இதுக்கு அர்த்தம் எப்படி சொல்லலாம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எங்களை எகிப்து தேசத்துல வர பண்ணினவரும் அப்படின்னா, நம்ம பாவத்தில் இருக்கும்போது எகிப்தின் பாவ சந்தோஷங்கள் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, அவாந்திர வெளி, பள்ளம், வறட்சி, மரண இருள், ஒருவனும் கடவாத ஒரு மனுஷனும் குடியிறாத மாதிரி இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் என்ன அர்த்தம் யார் சொல்கிறது பார்ப்போம். இந்த அர்த்தம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ப்ளஸ் டூ வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், படிப்பு நல்லா வரும். முதல் இருக்கிற ஒரு வரிக்கு மட்டும் நான் அர்த்தம் சொல்லிட்டேன், பாக்கி இருக்கிறத நான் யார் அர்த்தம் சொல்கிறது? ஏன்னா இது வந்து பழைய ஏற்பாடு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும், பரிசுத்தாவி இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி, நானே சொல்லிடுறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு அங்கே எழுதியிருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? அவாந்தரமாக இருந்தது, பள்ளமாக இருந்தது, வறட்சியாக இருந்தது. எது என்ன நடக்குமோ, எப்போ என்ன சம்பவிக்குமோ, இந்த மாதிரி நான் வந்த வழியில் யாருமே வரக்கூடாது, எனக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டு இருந்த புலம்பலில் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினவர் எங்கே என்று இங்கே வந்து உங்கள் பிதாக்கள் கேளாமல் அங்கே நடந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வாக்குத்தத்தமான பரிசுத்தாவின் ஆசீர்வாதங்களுக்குள்ளே வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டதை மறந்து தாங்கள் முன்பு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை ஆக்கினவரை மறந்து என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி, மாயைனா இந்த பூமியில் அழிஞ்சு போகிற காரியங்களை பின்பற்றி வீணராய் போன, அழிஞ்சு போகிற காரியத்தை பின்பற்றினான்னா அவன் வீணர், வெட்டி பசங்க கூட சேர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா ஸ்கூலுக்கு போய் படித்தானா அவனுக்கு அறிவு வரும், அவன் அதுக்கு பின்னால் அவனுக்கு வேலை கிடைக்கும். ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே வெட்டி பசங்க கூட சேர்ந்து கேம் விளையாண்டுருந்தானே என்ன ஆகும், இவன் ஒன்றுத்துக்கு இல்லாமல் தான் போவான், இவனுடைய எதிர்காலம் வீணாக போயிடும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ரட்சிப்பில் நிலைத்திருந்தீனா உனக்கு பின்னால் ஆசீர்வாதம் இருக்குது, பூமியிலையும் இருக்கும் பரலோகத்திலையும் இருக்கும். அந்த ஆண்டவரனை எதுலேருந்து விடுதலை ஆக்குனாருங்கிறத மறந்து மாயை, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருந்து பின்பு இல்லாமல் போகிற பொருள் மேலே நீ பிரியப்பட்டு போய் நீ வீணராய் போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள் பாருங்க. ஒரு தாத்தா சொல்கிறாரு பேரங்கிட்ட பார்த்து, நான் என்ன குறை வச்சேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், என்ன குறை வச்சேன் நான். வயசானவர் அப்படின்னா ரொம்ப நீண்ட ஆயுசுள்ளவர், தானியல் புஸ்தத்தில் நாம் பார்க்குறோம். ரொம்ப ஆண்டவர் மனதுருகி சொல்கிற வார்த்தைகளை ரொம்ப, அது தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் உணர முடியும். என்ன நான் உங்களுக்கு குறை வச்சேன், அங்கேருந்து விடுதலை ஆக்கணும் இல்லை, அதுக்கப்புறம் உனக்கு தேவையான எல்லாம் நான் கொடுத்தேன்ல, இப்போ நீ வந்து வீணான காரியங்களை பின்பற்றி என்னை விட்டு போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள், நீ அதை சொல்லு. அதுக்கப்புறம் ஏழாம் வசனம், போதும். பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தாசத்தை கொடுத்தாரு, அங்கே போனாங்க, எல்லாம் நல்லா விளைஞ்சுது, விளைஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவரை மறந்துட்டான், மறந்து அங்கங்கே விக்கிரகங்களை உண்டாக்கி அதை பண்ணி இதை பண்ணி மற்ற ஜனங்கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஜனங்கூட உடன்படிக்கை பண்ணி அமலேக்கியரோடும் பெருக்கு தானே மோவாபியரோடும் அம்மாவியர் இப்படி எல்லாத்தையும் புரஜாதி கூட சேராத சேராதுன்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாத்துக்கூட சேர்ந்து இவன் ஆசீர்வாதத்தை வீணாக கெடுத்துட்டான், இவனுக்குண்டான சுதந்திரத்தை இவனே நஷ்டப்படுத்திட்டான். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியாகிய வாக்குத்தத்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஆரம்ப நாட்கள்ல நல்லா இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டப்ப நல்லா இருந்தாங்க, ஊழியம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தாங்க. ஆசீர்வாதம் பெருக பெருக அற்புத அடையாளங்கள் நடக்குது, நல்லா பேசுகிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு, பணம் கொஞ்சம் சேருது, இப்படின்னு சொல்லும் வரும்போது என்னது, பணம் சேர சேர என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதை விட்டுவிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு வியாபார நோக்கத்தோடு கிளை சபையில் ஆரம்பிக்கிறார்கள், அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியில் எப்படிங்கிறத ஆசீர்வாதத்தை கூறி ஜனங்களை ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்க. இப்படி பண்ணி பண்ணி என்னாச்சுன்னா, தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் அநேகர் இன்றைக்கி ஊழியத்தை விட்டு போய் பெரிய பெரிய கல்லூரிகளையும் பெரிய பெரிய ஸ்தாபனங்களையும் ஆரம்பித்து தேவனுடைய நாமத்தை அருவறுப்பாக்கியிருக்கார்கள், பரிசுத்தாவியை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், துக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாம் எப்படி வந்தது? ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தாவியாகிய வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுனால் அதனால் கிடைத்த ஆசீர்வாதங்களை பெற்று தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்களுடைய மனம் போன போக்கிலே போய் இன்றைக்கு பெரிய பெரிய ஸ்தாபனங்களை ஆரம்பித்து விட்டார்கள். மற்ற ஜனங்களாம் பார்க்குறாங்க, எப்படி இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை வாங்கினாங்க, எப்படி கட்டினாங்க, இதைய எல்லாம் பொறாமப்படுறான் கிறிஸ்தவங்களை பார்த்து. கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது, சோத்திரம். அப்படி இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தாங்களே தீட்டுப்படுத்தி தங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அருவறுப்பாக்கியிருக்கார்கள். 8 வசனம் வாசிப்போம். போதும், பரிசுத்தாவியினால் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசுத்தாவியினால் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கணும். அப்படின்னா தேவனுடைய ஆலயத்திலே தினந்தோறும் விளக்கு ஏற்ற வேண்டும். புறஜாதி எல்லா வீட்லேயும் விளக்கேற்றுறான், அவன் கோயிலில் விளக்கேற்றுறான். அந்த பிரமாணம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. புறஜாதி பின்பற்றான், அவனுடைய பொருள் என்ன? சிந்திக்கலை. இயேசு கிறிஸ்து நிழலானவைகளை பொருளுக்கு மாற்றியிருக்கார், கிறிஸ்தவம் அதை சிந்திக்கலை. அவனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் நம்முடைய ஆவிக்குரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறோம். இப்போ வெளிச்சம் பிரகாசிக்கலைன்னு என்ன ஆகுது? நம்மளுக்குள்ள இருட்டு வந்திருக்கு. இருட்டை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்முடைய குறைகளை திருத்தணும், நம்முடைய தவறுகளை திருத்தணும். அப்படி தினந்தோறும் தேவனுடைய ஆலயத்திலே விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ எண்ணெய் யாருக்கு ஊற்றணும்? நம்ம தலைமையானதை ஊற்றணும். நம்ம தலையில் எண்ணெய் வாங்கலைன்னா பரம்படி தான் கிடைக்கும். தப்பு தவறு வரும்போது திருத்தும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு திருந்தணும். திருந்தலைன்னா மண்டை மேலே அடி கிடைக்கும். ஏண்டா சொன்ன பேச்சு கேட்கலைன்னு. இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கி அப்படி தான், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுகமே இல்லைங்கிறார். அப்படியாக தேவனுடைய ஆசாரியர்கள், கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது இல்லை, சொல்ல வேண்டியது சொல்கிறான், அவ்வளோதான். இங்கே சர்ச்சை முடிஞ்சோன்னா அடுத்து செகண்ட் சர்வீஸு, அப்புறம் மூணாவது சர்வீஸு, அப்புறம் அந்த பிரான்ச்சு, இந்த பிரான்ச்சு. அப்படி வந்து இன்றைக்கி ஒரு மனப்பாடம் பண்ண கதையை ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறாங்க. வேதத்தை போதிக்கிறவர்கள் தேவனை அறிவுறதில்லை, அவன் எழுதி கொடுத்த பாடத்தை ஒப்பிக்கிறான். சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் எழுத்துலேயே வந்துடும், அதுக்கப்புறம் என்ன பாடணுங்கிற எழுத்துலேயே வந்துடும், ஜபமும் எழுத்துலேயே வந்துடும், ஆமேன் போடுறதும் எழுத்துலேயே இருக்கும். அந்த புஸ்தகத்தை எடுத்தாச்சுன்னா போதும், அப்படியே எடுத்து வாசித்தா போதும், ஆராதனை முடிஞ்சிடும். சாவா? ஆ, சாவுக்குண்டான ஆராதனை. என்ன பாட்டு பாடணும் அதை பாடிடுவார், எப்படி ஜபம் பண்ணால் அதில் எழுதியிருக்கோம், எல்லாம் அதையே பார்த்து பண்ணிடுவாங்க. சந்தோஷக்காரங்கிட்ட அது இல்லை, அதை மாதிரி இன்றைக்கி பின்பற்றிட்டு இருக்கிறான். அப்படி ஆண்டவரை போதிக்கிறவர்கள் கர்த்தரை அறியாமல் இருந்து போதிக்கிறார்கள், மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அப்படின்னா ஆடுகளை மேய்க்கிறவன் ஆடுகளை மேய்க்காம தன்னையே மேய்க்கிறான், அதான் பிரச்சனை. இப்படி துரோகம் பண்ணி பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணான வேலை பின்பற்றினார்கள். பாகால்னா ஆண்டவர் விட்டு பின்பற்றின பின்வாங்கினவங்க எல்லாருமே பாகாலத்தை ஆராதிச்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் பாகாலத்தை ஆராதிக்கிறாங்க. ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா தேவனுடைய கோபாக்கடை நாலாம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். லூக்கா 24 லூக்கா 24:47-49 வரை. போதும். அதனால மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு எங்கிருந்து பிரசங்கப்படணும்னா எருசலேமில் இருந்து பிரசங்கப்படணும். ஏன்னா முதலாவது கிறிஸ்தவனுக்கு தான் அறிவிக்கணும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவன் எல்லாம் போய் பூமியில் கடைசியில் போய் நிற்கிறான். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே சொல்லிட்டார், மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால பிரசங்கப்பட வேண்டியது. அப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவிக்காக நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். எருசலேமில் காத்திருக்குன்னா ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் போயிருக்கணும். அப்படி போனால் தான் அங்கே கிடைக்கும். ஓய்வு நாள் பிரயாண தூரம் நடக்க முடியலன்னு சொல்லி எங்கேயாவது காத்திருந்தானா அவனுக்கு பரிசுத்தாவி கிடைக்காது, அவனுக்கு அந்நிய பாஷை தான் கிடைக்கும். அதை பேசுகிறான்னா எவனுக்கும் புரியாது. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்க பேசுகிற பாஷை யாருக்கு புரிய மாட்டேங்குதுன்னா அவன் எருசலேமில் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 15:26 போதும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் புரியலையா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் போறேன், பிதாவின் இடத்துலேருந்து உங்களுக்கு பரிசுத்தாவியை அனுப்ப போகிறேன், தேற்றவாளனை அனுப்ப போகிறேன். அவர் வந்தார்னா நான் என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறனோ அந்த வார்த்தைகளெல்லாம் பரிசுத்தாவியினால் நிறைஞ்சுது. இப்போ நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் உங்களுக்கு பரிசுத்தாவி இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள பரிசுத்தாவி வரும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் எப்படி என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கணும்னா என்ன பண்ணலாம்? பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகளை வாசித்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ நான் புரிஞ்சதை வந்து அடுத்தவங்களுக்கு சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் புரியும், ஆனால் பரிசுத்த ஆவி இருந்தால் தான் நல்லா புரியும். இப்போ பெட்ரோல் போடுற வண்டியில் தண்ணியை போட்டு ஓட்டினா எப்படி ஓடும்? ஓடாது. அந்த மாதிரி ஆண்டவர் பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் என்னை வாசித்து கண்டுபிடிக்க முடியுங்கிற அளவுக்கு எழுதியிருக்கார் ஆண்டவர். அதனால் நீங்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்போ தான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். யோவான் 16:7-11 வரை. இல்லை, யோவான் 16:7-11 வரை. போதும். இது என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேன ஆயில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அனுப்புகிறாரு. அப்போ ஒரு ஆள் போகணும், அப்போ தான் இன்னொரு ஆள் வருவார். அப்படின்னா ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் இங்கே இருக்க மாட்டாங்க. இந்த வசனம் இன்னையிலேருந்து நடைமுறைக்கு வரப்போகிறது. இத்தனை நாள் புரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னையிலிருந்து இந்த வசனம் ரெண்டு பேர்த்த வச்சுக்கிட்டு ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். பரிசுத்தாவியானவரும் இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து கிரியை செய்ய மாட்டாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அது தெரியாமல் இருந்தது. ஏன்னா இந்த மனுஷனுடைய 6 நாட்கள்லாம் ஆண்டவர் காணாறு போல விட்டுட்டார். ஆனால் தேவனுடைய ஓய்வு நாளில் இது கட்டாயம். அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படின்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போனால் தான் பரிசுத்தாவியாய் தேற்றவாளன் உங்களிடத்துல வருவார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவங்க, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் வேணும் பரிசுத்தாவியும் வேணும். அது நடக்காது, இனிமேல் நடக்காது. அது இன்னைக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருந்த இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் இருந்து நம்மளுக்கு எல்லாம் கேட்டு கேட்டு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இனிமேலிருந்து அவர் என்ன பண்ணுவார், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் பரிசுத்தாவியை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரே இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக மாறிடுறாரு. அப்படின்னா சரித்திர புருஷனாகி இயேசு கிறிஸ்துவாக மாறிடுறாரு. அப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாருமே மாம்சத்தில் வெளிப்பட்ட சரித்திர புருஷனாகி இயேசு கிறிஸ்துன்னு வாயை திறந்து சொல்லணும். அவரை ஆராதிக்கக்கூடாது. ஆராதனை தேவனுக்கு தான் போகணும். ஏன்னா இவருக்கு மன்னிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போதே சொல்லிட்டாரு, மன்னிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் அவருக்கு இல்லை, பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு தான் சொல்கிறாரு. ஜெபம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்கும்போது இதான் பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுக்கு பிதாவேன்னு தான் சொல்கிறாரு. சமரியா ஸ்திரீகிட்ட சொல்லும்போது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள்ளும் காலம் வரும்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே சரித்திரத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அவரை அனுப்பிவிட்டாதான் பரிசுத்தாவி இன்னைக்கு கிடைக்கும். அவரை அனுப்பாமல் இங்கே வச்சுக்கிட்டு இருந்தால் பரிசுத்தாவி கிடைக்காது. அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இங்கே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆவி கிடைக்கும் சொல்லு, கணக்கு போட்டு எப்படி கிடைக்கும். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து இங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறான், நீ போகாத இங்கே இரு. அந்நிய பாஷை கிடைக்கும், அதான் இன்னைக்கு உழறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் வந்து உளறிட்டு இருக்கானா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அங்கே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறான். இவரை அனுப்பி விட்டாதான் இங்கே வந்து அவனுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும். இந்த 6 நாளும் ஆண்டவர் கவனிக்கலை, இந்த 7வது நாள் அது கட்டாயமாக்கப்படுகிறது. அதுக்குண்டான தேவனுடைய கட்டளை எழுதி அனுப்பப்படுகிறது. இந்த செய்தி உலகமெங்கும் சீக்கிரம் போய் சேரும். எப்படி இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் மோசையுடைய பிரமாணம் நடைமுறைக்கு இருந்தது, அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தப்போ அது நிலையிலிருந்து பொருளுக்கு மாற்றப்பட்டது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுடைய 6 நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. மனுஷனுடைய நாட்கள் முடிந்து 7வது நாள் தேவனுடைய நாள் வருகிறது. 7வது நாளில் எப்படி எப்படி இருக்கணுங்கிறது ஆண்டவர் கட்டாயப்படுத்தி இருக்கிறார். அந்த நாள்லையாவது இந்த சரித்திர புருஷனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பிவிட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது. சரி, 8வது வசனம், போதும். இந்த 3 இல்லாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கார். என்னைக்கு ரட்சியும் 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 ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் அவ்வளோதான். நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்போம். பாவம்னா என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது, நியாய தீர்ப்புனா என்னன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து எதுக்கு அனுப்பப்பட்டார், பாவங்களை மீட்பதற்காக அனுப்பப்பட்டார். அவருடைய வேலை முடிச்சு போச்சு. பிதாவிட்ட பரிந்து பேசிகிட்டு இருக்காருங்கிறாங்க. யாருக்கு வேண்டி பரிந்து பேசுகிறார், எல்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்காக பிதாவின் இடத்துல வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு பரிந்து பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்குதுன்னு கவனிக்கல. யாருக்காக பரிந்து பேசுகிறார், யாருக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா, 144,000 பேருக்காக மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணிகிட்டு இருக்காரு. கிறிஸ்துவின் மனவாட்டி சபைக்கு வேண்டி விண்ணப்பம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த விண்ணப்பத்தை கேட்டு பிதா பதில் கொடுத்துட்டாருன்னா அப்போ இவர் யாருக்கும் விண்ணப்பம் பண்ண மாட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா யோவான் 17 எடுத்து படித்து பாருங்க. உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படி மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினாதான் ஒருவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி நிலை நிற்கும். மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் இருந்தானா அவன் மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறான்னு அர்த்தம். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருக்கிறவனை எப்படி ஒரு ஆளை ஆராதிக்க முடியும்? சிலையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்டவனை இன்னைக்கு எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிதாவை காட்டி கொடுத்தா, ஆனால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ் காட்டி கொடுத்தான். யூதாஸ் 20 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்து பிதாவை எது காட்டி கொடுத்தார்? தேவன் நம்மளுக்கு ரட்சிப்பை அருள்வாருங்கிறதை காட்டி கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு யூதாஸாக இருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க வந்து இன்னைக்கு யூதாஸை தான் ஆராதிக்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிதாவை காட்டி கொடுத்தா, அவரும் அந்த நிலைமைக்கு தான் வர்றாரு. என்ன காட்டி கொடுத்தாலும் தானே? ஆமாம், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க கூடாது. அதுக்கு மாம்சில் வழிபட்ட இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அறிக்கை பண்ணணும். ரட்சிக்கப்படும் போது நம்ம என்ன அறிக்கை பண்ணுறோம்? நம்ம என்ன அது அவர் எனக்காக மறித்து உயிர் தெழுந்தாருங்கிறத நம்ம அறிக்கை பண்ணுறோம். அதே வாயில் இன்னைக்கு மாம்சில் வழிபட்ட இயேசு கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணணும், இல்லாட்டினா அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதனால் கிறிஸ்தவங்களுக்கு நீங்கள் பாவம்னா என்ன, நீதினா என்ன, நியாய தீர்ப்புனா என்னங்கிறது தெரியல. இயேசு கிறிஸ்துவை கூடவே வச்சுட்டுருக்கிறதுனால எப்போவுமே இரக்கமாயிரும் அன்பாயிரும் ஆசிர்வதியும் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே ஒழிய மனம் திருப்புறதுக்கு வழி இல்லை. பன்னெண்டாம் வசனம் அவன் வாசிக்க, ஏன்னா அனுப்பி விட்டாதே நீங்கள் தாங்க முடியும். யார் யார் அனுப்பி விட்டுருக்காங்களோ அவங்களாம் தாங்கிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான் எல்லாமே தாங்க மாட்டான், ஏன்னா அவ்வளோ நியாய தீர்ப்பு. ஏன் தாங்க மாட்டேன்னா நியாய தீர்ப்பு, அதனால தான் நீ தாங்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அனுப்பிவிட்டு தேவனிடத்திலிருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுனால நான் இதை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஏன் ஜனங்க தாங்க மாட்டாங்கன்னா இது நியாய தீர்ப்பு. பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டானா, அவன் மனம் திரும்பிட்டானா, அவன் இதை தாங்கிக்குவான், இல்லாட்டினா தாங்க மாட்டான். எபேசியர் 4:30. எபேசியர் 4:30. போதும், பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நம்ம முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்மளுக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருந்தது, அது எல்லாத்துக்கிட்டே இருக்குது, புறஜாதிக்கிட்டே இருக்குது. அதுலேயாவது அவங்க தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு அந்த மனசாட்சிக்கு மேலே பரிசுத்தாவின்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். அப்போது பாவம்னு என்னங்கிறது பிரஜாதிக்கு தெரியாது. பாவம்னு டக்குன்னு விளைவிக்குவான். நீதினா எப்படி செய்யணும் தெரியாது, நியாய தீர்ப்புனா எப்படி வரும்னு தெரியாது. பொதுவாக தெரியும் இது நல்லது இது கெட்டது, நன்மை தீமை மட்டும்தான் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் பரிசுத்தாவிக்கு நன்மையும் தீமையும் தெரியும், வர நியாய தீர்ப்பும் தெரியும். இப்படி பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் பரிசுத்தாவிக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்திருந்தோம்னா முன்மாறி மலையாகிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அதிலே உண்மையாக இருந்தவர்கள் பின்மாறி அபிஷேக மலைக்கு முன்னேறுவார்கள். இந்த முன்மாறி பரிசுத்தாவியை வந்து இன்றைக்கி தெளிவாக பேசாமல் அன்னிய மாதம் தான் முன்மாறியினுடைய பரிசுத்தாவி அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் அன்னிய பாசியாக தான் பேசிகிட்டு இருக்கணும். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் முன்மாறி மலைங்கிறது அந்நிய பாஷை நினச்சிட்டு இருக்கிறான். அந்த அந்நிய பாஷை பெற்றவர்கள் மன திரும்பினா மட்டும்தான் திரும்பவும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் ஒரு நாளும் பின்மாறி மலையை பெற்றுக்கொள்ள முடியாது. முன்மாறி மலையாகிய பரிசுத்தாவியில் உண்மையாக இருக்கிறவர்கள், அது கீழ்ப்படி நடக்கிறவர்கள் பின்மாறி மலையாகிய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்கு ஆயத்தமாவார்கள். 2 தீமோத்தேயு 2:19 2 தீமோத்தேயு 2:19 கிறிஸ்தவங்க என்ன தெரிஞ்சிருக்குதோ அதை முதல்ல நடக்கணும். என்ன பேசுகிறாங்களோ அதன்படி நடக்கணும். என்ன ஆவியானவர் உணர்த்தி இருக்காரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கிரியை செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். அந்த விசுவாசத்தை கேட்டு விசுவாசிகள் நடுங்குகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்தந்த விசுவாசத்தில் அவன் கிரியை செய்கிறான். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் விசுவாசம் ஒன்று தான் இருக்குது, அதில் கிரி இல்லை. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படி கிறிஸ்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தண்ணீர் முங்கிய ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேசுகிறாங்களே ஒழிய அவங்க எல்லாரும் ஆவியிலே மரித்தவர்கள். அவர்களுடைய ரட்சிப்பு மரணம் அடைந்திருக்கிறது. திரும்பவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எருசலேம் தொடங்கி பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். ஓய்வு நாளிலே தினந்தோறும் இல்லை எல்லா நாளும் ஓய்வு நாளும் இல்லை தினந்தோறும் தேவனுடைய ஆலயத்திலே எண்ணெய் ஊற்றி விளக்கு எரிய வேண்டும். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு தினந்தோறும் பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்போ தான் அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அவ்வளோதான், அன்னி பாஷை பேசிட்டு அப்படியே பூமியில் கடைசி வரைக்கும் போய் நான் இப்படித்தான் இருக்கிறேன், எங்கூட சேர்றவங்களும் இப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எவன் வந்து சேருவான்? எவனும் கேட்க மாட்டான். அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சாட்சியாக வாழாமல் இன்றைக்கு காட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் முன்மாறி மலையாகிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் பின்மாறி மலையாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் மணவாட்டி சபையினுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆயத்தமாகிறார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.